الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت معلما وقال صلى الله عليه وسلم أيضا إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறை நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உன்னை ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏதிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசு மா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக மக்களுக்கும் அருளாக அனுப்பப்பட்ட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களின் பிறப்பு இறப்பு சம்பந்தமான, அவர்களுடைய உடல் அமைப்புகள் சம்பந்தமான, அவருடைய குடும்ப விவரங்கள் சம்பந்தமான ஏராளமான விடயங்களை நாம் அறிந்திருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தில் ஒரு சில தினங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய நபர் அல்ல. வருடத்திலே சில தினங்கள் அவர்களை பாடி புகழ்ந்துவிட்டு ஏனைய காலங்களிலே நபியுடைய வாழ்க்கையில் வாடையும் இல்லாமல் வாழ்வதை நபியவர்கள் கூட வெறுத்திருக்கிறார்கள். சுவர்க்கத்துக்கு தன்னை பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனையை நபியவர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அமைப்பிலே சமகாலம் உலக மட்டத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு விடயம் நபியவர்களுடைய பண்புகளும் நற்குணங்களும் நபியவருடைய சமூக பற்றும் இரக்கமும் அன்பும். கண்ணியமானவர்களே, நபியர்கள் உலகத்தில் இரண்டு விதமான பணிகளை மேற்கொண்டார்கள். இரண்டு விதமான பணிகள், அந்த இரண்டையும் நபியவர்கள் தானாகவே சொல்லியிருக்கிறார்கள். நான் அதை ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன். ஒரு பணி, நான் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், மார்க்கத்தை, இபாதத்தை, வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். மறுபகுதி இன்னமாரிம, நான் அனுப்பப்பட்ட நோக்கம் எல்லாம் பரிபூர்ணமான நற்குணங்களை மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி, நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டுள்ளேன். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டையும் இணைத்து செய்கின்ற பொழுது நபியவர்களுடைய வாழ்க்கைக்கு தோதுவாக நமது வாழ்க்கை அமையும். இந்த இரண்டையும் நாம் பிரிப்போம் என்றால் வெறும் கல்வி அறிவு என்றே தனியாக ஆக்கிவிட்டு பண்பாட்டை இழப்போம் என்றால், நபியுடைய குணத்தை இழப்போம் என்றால், நபியை உண்மையில் பின்பற்றிய பட்டியலிலே நாம் சேர முடியாது. அதே நேரம் பண்பாடு குணம் என்ற அமைப்பிலே அறிவுத்துறையை மார்க்க அறிவை உதாசீனம் செய்வோம் என்றால் அதுவும் நம்மை நபியோடு இணைப்பது சிரமமாக இருக்கும். இரண்டும் இணைய வேண்டும். ஆங்காங்கே மக்களுக்கு போதனைகளும் செய்தார்கள். மறுபுறத்திலே மக்களுடைய லௌகீக பௌதீக தேவைகளையும் நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஒரே மஸ்ஜிதிலே இரண்டு நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒன்றுதான், ஒருவர் வுது செய்கிறார், அப்படியே தொழ நிற்கிறார், நபியவர்களுடைய வுதுவை நோட்டமிட்டார்கள், அவருடைய வுதுவுடைய அந்த அமைப்பை நோட்டமிட்ட நபி முழு வுதுவுடைய உறுப்புகளையும் பார்க்கிறார்கள். அவருடைய காலில் ஒரு நாணயத்துடைய அளவு தண்ணீர் படாமல் கழுகப்படாமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒருவருடைய அமல் இபாதத்திலே குறை கண்டு அதை திருத்துகின்ற முறை அவரை பற்றி மூன்றாம் நபரிடம் சொல்வதல்ல, அவரை மார்க்கத்திலிருந்து விலக்கி பேசுவதல்ல, அவருடைய மனசை உடைக்காமல் நபி அவர்கள் அவரை தனிமையில் அழைத்து அவருடைய தவறை திருத்தினார்கள். ஏன் நான் ஒரு ஆசானாக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டும் சொன்னார்கள். நீங்கள் சென்று நீங்கள் மீண்டும் வுது செய்து விட்டு வாருங்கள், நீங்கள் சரியாக வுது செய்யவில்லை என்று அந்த நபரிடம் சொல்லி அனுப்பினார்கள். திருத்தி வந்தார், அவர் தொழுகையை தொடர்ந்தார். இன்னும் ஒரு தொழுது கொண்டிருக்கிறார், விளையாடி விளையாடி தொழுகிறார், உள்ளட்சம் இல்லாமல் தொழுகிறார், கவனகீனமாக தொழுகிறார், அசைந்து அசைந்து தொழுகிறார். இவரை பார்த்து நபி அவர்கள், நீ பாவி, நீ நரகவாதி, உனக்கு தொழ தெரியாது என்ற தீவிர போக்கு புத்திமதியை விடுத்து நபி அவர்கள் நளினமான முறையில் அவரை திருத்தினார்கள். நான் ஒரு ஆசான் என்பதை காட்டுவதற்காக வேண்டி நீ மீண்டும் தொழுக்கெல்லாம் சுசல்லி, நீ சரியாக தொழவில்லை சகோதரரே என்று சொல்ல அவர் மீண்டும் தொழுகிறார், மீண்டும் தவறு விடுகிறார், இரண்டாவது திருத்துகிறார்கள். அதுக்கு பின்னால் அவருடைய தவறுகள் தான் இருக்கின்றனவே, தொழுகை சரியாக இல்லை. ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நபி அவர்கள் அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த நிகழ்வு தான் பிரதானமான, அநேகமான, அதிகமான ஹதீஸ் கிரந்தங்களிலே தொழுகையை பற்றி மக்களுக்கு போதிக்கும் பாடத்திலே மூலாதாரமாக கொள்ளப்படுகின்ற ஹதீஸுல் முஸீஇ ஸலாத்துஹு என்ற அந்த தலைப்பில் இமாம்கள் விளங்கப்படுத்துவார்கள். தனது தொழுகையை பால்படுத்தியவருக்கு நபி அவர்கள் தொழுகையை படித்துக் கொடுத்த நிகழ்வென்று இமாம்கள் விளம்பரப்படுத்துவார்கள், தலைப்பிடுவார்கள். அந்த நிகழ்வும் அந்த மஸ்ஜிதில் நடைபெற்றது. வுதுவை திருத்தினார்கள் நபி அவர்கள் முஅல்லிமாக, தொழுகையை திருத்தினார்கள் நபி அவர்கள் முஅல்லிமாக. அதே போன்று கண்ணியமானவர்களே, அதே மஸ்ஜிதிலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியோடு மயங்கி இருக்கிறார்கள். வுது செய்பவருடைய தவறை கண்ட நபி திருத்தியது போன்று, தொழுகையுடைய பலகீனத்தை திருத்தியது போன்று, இந்த பசியாளியுடைய பசியும் நபி அவருடைய கண்களுக்கு தென்பட்டன என்பது இஸ்லாம். வெறுமனை இபாதத்திலே மக்களை குறை கண்டு அவர்களை மார்க்கத்தை விட்டும் துரத்தி விலக்கி நாம் தீர்ப்பு கொடுப்பதை ஒருபுறம் இருக்க, மார்க்கத்தோடு பண்பாட்டையும் இணைப்பதுதான் பூர்த்தியான இஸ்லாம் என்பதை நபியவர்கள் காட்டி தருகிறார்கள். பசியோடு விழுந்து கிடப்பார்கள், பசியோடு அங்குமிங்கும் அலைந்து திரிவார்கள். நபியுடைய மஸ்ஜிதிலே கற்றுக்கொண்டிருந்த ஒரு மாணவன், தங்கி படித்த ஒரு மாணவர், சின்னை தோழர்களில் ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியின் காரணமாக ஒவ்வொருவரிடம் சென்று விளக்கம் கேட்பார்கள். மார்க்க விளக்கம் கேட்கின்ற பாணியிலே ஏதாவது என்னுடைய பசிக்கு உணவு தரலாம் என்ற எண்ணத்தில் கேட்பார்கள். யாசகத்தை தெளிவாக கேட்க மாட்டார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று விடுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று விடுகிறார்கள். பதிலை சொல்லிவிட்டு நபி அவர்கள் வந்த பொழுது நபி அவர்களிடம் ஒரு விளக்கத்தை கேட்கலாம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வருகின்ற பொழுது நபி அவர்கள் அபூ ஹுரைராவுடைய மார்க்க தேட்டத்தையும் விளங்கிக் கொண்டார்கள். அபூ ஹுரைராவுக்கு பசி என்பதையும் உணர்ந்து கொண்டார்கள். என்ன அபூ ஹுரைரா பசியா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கால் அனுப்பினார்கள், கோடீஸ்வர நபி அல்ல, லட்சாதிபதி நபி அல்ல, லட்சக்கணக்கிலே சொத்துக்களை சேகரித்து பெருமிதம் அடைந்த நபி அல்ல, ஏக்கர் கணக்கில் வயல் கிடையாது, ஆயிரக்கணக்கில் ஈத்தன் மரங்கள் கிடையாது, அதே போன்று காணி பூமி கிடையாது, தங்கியிருந்த வீடு கால் நீட்டி தூங்கினால் இன்னும் ஒரு நபருக்கு, ஒருவர் தூங்கினால் மற்ற நபருக்கு தொழுவதற்கு இடம் கிடைக்காது, அப்படிப்பட்ட வீடு. காலை சரியாக நீட்டி தூங்கினால் அடுத்த சுவரிலே கால் படும், அப்படியான நபி. தன்னுடைய வீட்டுக்கார அனுப்பி பால் கோப்பையை வரவழைத்து தன்னுடைய அந்த திண்ணை தோழர்கள் எல்லோருக்கும் பருக வைத்து இறுதியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பருக கொடுத்தார்கள். தனக்கு பசி, மற்றவர்களுக்கும் பசி, மற்றவருடைய பசியையும் ஆதரித்து கவனித்து நாம் நம்முடைய பசியை போக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இறுதியாக வயிறு நிறைய அருந்தினார்கள், பாலை அருந்தி விட்டு பசியாறினார்கள். இந்த நிகழ்வும் நபியுடைய மஸ்ஜிதில் தான் நடைபெற்றது. கண்ணியமான நபி அவர்கள் வெறும் ஆன்மீக துறையில் மாத்திரம் கவனம் செலுத்தாமல் மக்களுடைய லௌகீக தேவைகளையும் மக்களுடைய பௌதீக தேவைகளையும் கருத்தில் கொண்டார்கள் என்பதை குர்ஆனுடைய சாராம்சத்தில் நாம் விளங்குகிறோம். கண்ணியமானவர்களே, நபியுடைய வாழ்க்கையில் முழு வாழ்க்கையையும் நபியவர்கள் சமூகத்திற்காக அர்ப்பணித்தார்கள். இன்று கண்ணியமானவர்களே, சுயநலன்கள் தலைவிரித்தாடுகின்ற காலம், நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பட்டம், என்னுடைய பதவி, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய காணிபூமி, என்னுடைய அந்தஸ்தென்று ஒவ்வொருவரும் தன்னுடைய அதிகாரங்களையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் பதவிகளையும் தற்காத்துக் கொள்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற இந்த காலத்தில் நபியவர்களுடைய அந்த தாராள மனசு எல்லோருக்கும் மிக மிக அவசியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கின்ற ஒரு ஆயத்தை நான் ஓதினேன். தெளிவான ஆயத், நபியுடைய அந்த உள்ளம் சார்ந்த அந்த விசால மனப்பான்மையை அந்த ஆயத் அந்த தெளிவாக காட்டுகிறது. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். உங்களுடைய மனித இனம், உங்களுடைய குறைசிகளை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய இனம் ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், இதுதான் சமூக பற்று, இதுதான் நபியவருடைய அந்த தாராள மனசு, இது நபியவர்கள் சமூகத்தின் மீது கொண்ட அன்பு. அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் அவருக்கு பாரமாக இருக்கும், உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமம் அவருக்கு சிரமம் போன்று, உங்களுக்கு பசியா அவருக்கு பசி போன்று, உங்களுக்கு நோயா அவருக்கு நோய் வந்தது போன்று, உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா அவருக்கு பொருளாதார பிரச்சனை வந்தது போன்று, உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை போன்று, முன்னின்று அதை நிவர்த்தி செய்து கொடுப்பார் என்ற கருத்தில் அல்லாஹ் புகழ்கிறான். அஜீதுனாலே இமை அனைத்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற சகல சிரமங்களும் அவருக்கு பாரமாக இருக்கும் என்றால் என்ன தெரியுமா, உங்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுப்பார். சமூகத்தாருடைய சிரமங்களிலே கஷ்டங்களிலே பங்கெடுக்கின்ற, கஷ்ட துன்பங்களிலே பங்கெடுக்கின்ற ஒரு ரசூலாக நான் அவரை அனுப்பியிருக்கிறேன். எப்பொழுதும் உங்கள் விடயத்தில் கரிசனை உள்ளவர், எப்பொழுதும் சமூக பற்றுள்ளவர். பற்றுங்கள் என்ன, ஆசை, உவப்பு, விருப்பம், ஒன்று லைப்பு, பல கருத்துக்கள் உடைய பற்று. ஹரீசுன் என்பது மனசில் ஏற்படுகின்ற ஆசை. அவா ஹரீசுன அலைக்கும், உங்கள் விடயத்திலே கரிசனை உள்ளவர். உங்களுடைய ஆன்மீகத்தையும் நன்கு கவனிப்பார், உங்களுடைய லௌகீகத்தையும் நன்கு கவனிப்பார், உங்களுடைய பௌதீக தேவைகளையும் நோட்டமிடுவார். எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்வதற்கு தன்னால் என்ற முயற்சிகளை செய்வார். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்களோடு உள்ளன்புள்ளவர். ரவுஃப் என்ற வார்த்தை நடிப்பல்ல, பேருக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் சேவை செய்வதல்ல. ரவுஃப் உள்ளத்தால் உதிக்கின்ற அன்பு. ரஹ்மத் என்பது உள்ளன்பு. அல்லாஹ் ரவுஃப், நபியும் ரவுஃப். அல்லாஹ்வும் அன்புள்ளவன், நபியும் ரவுஃப் அன்புள்ளவர்கள். ரவுஃபுர் ரஹீம், நபியவர்கள் சமூகத்தோடு பாசம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த தன்மை இன்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்திலே மக்களுடைய இபாதத்தையும் மக்களுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டுகின்ற கூட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. மாற்றமாக அவர்களுடைய லௌகீக தேவைகளையும் கருத்தில் கொள்கின்ற அந்த நபர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள். செய்பவர்களிடமும் அநேகமாக மன தூய்மை இல்லை என்று நான் சொன்னால் நீங்களும் அதை மறுக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய பேரவா. கண்ணியமானவர்களே, எனவே நபியவர்கள் சமூகத்துக்காக செய்த பணிகள் என்ன, சமூகத்துக்கு நபியவர்கள் செய்த சேவைகள் என்ன, இதைத்தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக முன்வைக்க நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஆன்மீகத்துறையில் மிகவும் கவனம் செலுத்திய நபியுடைய மக்களுடைய தேவைகள், உடலியல் தேவை, பொருளாதார தேவை, அதே போன்று மக்களுடைய என்ன வீட்டு சேவைகள், குடும்ப சேவைகள், ஜனாசாக்களுடைய மையத்துக்களுடைய கடமைகள். நபியவர்கள் ஆரம்பத்தில் சொல்வார்கள், நபியுடைய ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஜனாசா தொழுகைக்கு கொண்டு வரப்பட்டால் கேட்பார்கள், அலைஹிதை, இந்த ஜனாசா கடன் கொடுக்க இருக்கிறதா? ஆம் என்று சொன்னால் நபியவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள், சொல்லு அலா சாஹிபிக்கும், நீங்கள் வேண்டுமென்றால் தொழுது கொள்ளுங்கள், நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று கடனாளியுடைய மையத்தை நபியவர்கள் தொழுவிக்காமல் சென்று விடுவார்கள். யாராவது சஹாபாக்கள் பொறுப்பெடுப்பார்கள், சில கட்டங்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமூக சேவகர் பொறுப்பெடுப்பார், சில டைம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுப்பார்கள். இப்படி சில செல்வந்த சஹாபாக்கள் அந்த கடனுக்கு நான் பொறுப்பென்று பொறுப்பேற்றால் வந்து தொழுகை நடத்துவார்கள், இல்லாவிட்டால் சென்று விடுவார்கள். பிறிதொரு காலத்திலே நபியுடைய வாயால் வெளிப்பட்ட வார்த்தைதான் அந்த சமூக பற்றும் அன்பும், நபியுடைய அந்த மனசில் இருந்த இரக்கத்தன்மையும், சமூக சேவை மனப்பான்மையும். நபியுடைய அந்த வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா? மந்தரக்கமாலன் யார் ஒருவர் மௌத்தாகும் பொழுது சொத்து செல்வங்களை விட்டு செல்கிறாரோ, காணி பூமிகளை விட்டு செல்கிறாரோ, அவர் மௌத்துக்கு பின்னால் அவருடைய அனந்தரக்காரர்கள் பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒமன் சரக்க ஐயாளன் பாருங்கள், இந்த ஹதீஸை நம்முடைய சமூக சேவை மனப்பான்மை பாருங்கள். இனம் பார்க்காமல், இயக்கம் பார்க்காமல், கட்சி பார்க்காமல், ஊர் பார்க்காமல், நிறம் பார்க்காமல், குடும்பம் பார்க்காமல் சேவை செய்வதைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான் என்பதை நபியவர்கள் செய்து காட்டினார்கள். யாராவது பிள்ளை குட்டிகளை விட்டு செல்கிறார், மனைவி மக்களை விட்டு மரணிக்கிறார், அவரிடத்தில் பொருளாதார வசதி இல்லை, குடும்பங்களுக்கு செலவழிப்பதற்கு பொருளாதாரம் இல்லை, அவருடைய மௌத்துக்கு பின்னால் குடும்பத்துடைய ஜீவ அந்த ஜீவனோபாயத்துக்கு எதுவும் கிடையாது என்றிருந்தால் அது என்னுடைய பொறுப்பு, என்னிடம் வாருங்கள் என்றார்கள் நபியவர்கள். கண்ணிமனுடைய மௌத்தாகக்கூடிய மக்களுடைய குடும்பத்துடைய செலவு பொறுப்பை நான் எடுக்கிறேன், என்னிடம் வாருங்கள், அந்த பொறுப்பு என் மீது இருக்கிறது என்று நபியவர்கள் சொல்லக்கூடிய அளவு, நபியவர்கள் கோடீஸ்வரர் அல்ல, லட்சாதிபதி அல்ல, மனமிருந்தால் யாருக்கும் சாதிக்கலாம் என்பதை ஒரு நாள் சாப்பிட்டு மறுநாள் பசியோடு இருந்த நபி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நேர உணவு ரொட்டி சமைத்து விட்டு தந்தையிடம் ஓடி சென்று, தந்தையே வாருங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு, நான் இன்று ரொட்டி சமைத்திருக்கிறேன். அவர்கள் ரொட்டி சமைப்பது நாம் இன்று பிரியாணி சாப்பிடுவது போன்றிருந்தது. நம்முடைய விசேஷமான உணவு அவர்களுக்கு அன்று ரொட்டி சமைப்பது இருந்தது. ஏன் ஈச்சம்பலத்தோடும் தண்ணீரோடும் வெறும் ஏதாவது கிடைப்பதை சாப்பிட்டு வாழ்ந்த அந்த குடும்பம் ரொட்டி சமைத்ததை விசேஷமாக தந்தைக்கு அழைப்பு கொடுத்து அங்க நபி வருகிறார்கள் மகளுடைய வீட்டில், மகளுடைய வீட்டுக்கு வந்து ரொட்டி துண்டை கையில் எடுக்கிறார்கள். கையில் எடுத்து வாயில் நபி அவர்கள் ரொட்டி துண்டை வைக்கின்ற பொழுது மகளிடம் சொன்னார்கள், மகளே, மூன்று தினங்களுக்கு பின்னார் உன்னுடைய தந்தையுடைய வயிற்றுக்கு செல்லும் முதல் உணவு நீ சந்த ரொட்டி தான் என்றார்கள். மூன்று தினங்கள் பட்டினி கிடந்த நபி சமூகத்துடைய பொருளாதார விடயங்களை, ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய செலவுகளை பொறுப்படுத்தார்கள் என்றால் ஏன் கோடீஸ்வரர்களுக்கு முடியாது? ஏன் ஏக்கர் கணக்கிலே வயல் இருப்பவருக்கு முடியாது? ஏன் மாடா மாளிகையில் வசிக்கின்ற கோடீஸ்வரருக்கு முடியாது? ஏன் நவீன வாகனங்கள் வைத்திருக்கின்ற லட்சாதிபதிக்கு முடியாது? ஏன் வெளிநாட்டிலிருந்து கொண்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்றவருக்கு முடியாது என்று நான் கேட்கிறேன். கண்ணியமானவர்களே, அந்த நபியுடைய உம்மத்தன்று வாயால் பேசுவதும், விவாதம் புரிவதும், கட்டுரை எழுதுவதும், பேஸ்புக்கிலே கமான் பண்ணுவதும் அல்ல இஸ்லாம். வாழ்க்கையில் நபியுடைய பண்பை எடுத்தால்தான் சுவர்க்கம். வாழ்க்கையில் நபியுடைய பண்பு இல்லாமல் சுவர்க்க வாடையும் கிடைக்காது. எனவே நபியுடைய அந்த குணாதிசயங்கள் தேவைப்படுகின்ற காலத்தில் இருக்கிறோம். இப்ப நபியுடைய சேவைகளை நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, தனி நபருக்கு நபி அவர்கள் செய்த உதவிகளும் சேவைகளும். இன்னும் ஒன்று, சமூகத்துக்கு நபி அவர்கள் செய்த உதவிகளும் சேவைகளும். தனி நபருக்கு செய்த சேவைகள், சமூகத்துக்கு செய்த சேவைகள். என்னுடைய தலைப்பை நான் இடையில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன், நபி அவர்கள் சமூகத்திற்காக செய்த பணிகள், சமூக பணிகள். பேருக்கும் புகழுக்கும் பேனருக்கும் கட் அவுட்டுக்கும் மீடியாவுக்கும் அல்ல, லில்லா அல்லாஹ்வுக்காக. பத்திரிகையின் முதல் பக்கத்திலே போட்டோ வர வேண்டும் என்பதற்கல்ல, அல்லாவிடம் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று, அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்க வேண்டும் என்று, கபிரிலே சுவர்க்க பூங்கா கிடைக்க வேண்டும் என்று, கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போக வேண்டும் என்ற இலக்கோடு செய்வோம். உணவளிப்பார்கள், பசியாற்றுவார்கள், உலர் உணவுகளை விநியோகம் செய்வார்கள், நிவாரண உதவிகளை செய்வார்கள், பசியாளுடைய பசியலை போக்குவார்கள், மக்களுடைய லௌகிக பௌதிக தேவைகளை நிறைவேற்றுவார்கள். அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற அன்பால். இன்னொரு கருத்து, அந்த உணவு தனக்கு தேவை இருக்கும் பொழுது என்ற கருத்தும் இருக்கிறது. அந்த உணவின் மீது தனக்கு ஆசை இருக்க தான் விட்டுக் கொடுப்பார்கள். மிஸ்கீனவோ யதீமவோ அசீரா, ஏழைகளுக்கு, அநாதைகளுக்கு, சிறை கைதிகளுக்கு என்று அல்லாஹ் அங்கே சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பால் அல்லாஹ்விடம் அந்தஸ்தி அடைய வேண்டும் என்ற பாணியில் தான் நபியவர்கள் செயல்பட்டார்கள். புகழும் இகழும் நபியவர்களுக்கு சமமாக இருந்தது. புகழ்ந்தால் கூட்டுவதும், இகழ்ந்தால் குறைப்பதும், அல்லது தன்னுடைய தனக்கு பிடிக்காதவருக்கு அறவே செய்யாமல் இருப்பதும் தூய மோமினின் பண்பல்ல. கண்ணியமானவர்களே, நபியுடைய சேவை தனிநபரின் அடிப்படையிலே முஸ்லீம்களுக்கும் நடந்தது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நடந்தது. சஃபான் இப்னு உமையா யார் தெரியுமா? நபியுடைய கழுத்தை எடுப்பதற்கு உமைர் இப்னு வஹபுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவர். சஃபான் இப்னு உமையா யார் தெரியுமா? உமைரை கூப்பிட்டு, வீரர் உமைர், வா, முஹம்மதுடைய தலையெடுக்க வேண்டும் என்று காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே ஆலோசனை செய்து, உமைருடைய குடும்ப பொறுப்பையும் உமைருடைய கடன் சுமைகளையும் சுமந்த அந்த கெட்டவர், அந்த விரோதி சஃபான் ஆள் அனுப்பினார். நஞ்சை பூசிக்கொண்டு, வாளில் நஞ்சை பூசிக்கொண்டு உமைர் வருகிறார். அல்லாஹ் அறிவித்து விட்டான். அதுக்கு பின்னால் விசாரிக்கிறார்கள், அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரை மன்னித்து விடும் பொழுது அவரும் ரதியல்லாஹு மாறுகிறார். தன்னுடைய தலையை எடுக்க ஆள் அனுப்பிய அந்த விரோதிக்கே நபியவர்கள் சேவையும் உதவியும் செய்தார்கள் என்றால், என்னுடைய இயக்கத்தில் இவர் இல்லை, என்னுடைய கட்சி இல்லை, என்னுடைய குடும்பம் இல்லை, என்னுடைய ஊர் இல்லை, ஊராக கட்சியாக இயக்கமாக நாம் பிரிவோம் என்றால் எப்படி நபியுடைய சமூகத்தில் ஒருவன் என்று நம்மால் வாதிட முடியும்? நான் யாரையும் தாக்கவில்லை, நான் எனக்கு பேசுகிறேன். நான் எனக்கு பேசுகிறேன் என்ற உணர்வில் பேசுவதால் நான் தைரியமாகவும் தெளிவாகவும் பேசுவேன். கண்ணியமானவர்களே, சஃபான் வந்து காஃபிரா நிலைமையில் இன்னும் இஸ்லாத்துக்கு வரவில்லை நிற்கின்ற பொழுது நபியுடைய கனிமத்து பொருட்கள், ஆட்டு மந்தைகள், ஒட்டக மந்தைகள் என்று எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களும் ஆடுகளும் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. கனிமத் பொருள் கண்ணியமானவர்களே, பொதுமக்களுக்கு பிரித்து பொதுவான அந்த விட நபியுடைய ஒரு விருப்பம் எல்லாம் கொடுத்திருந்தான். நாடியவர்களுக்கு கொடுக்கலாம். சில பிரிவினைகளுக்கு பின்னால் சஃபான் வியந்து பார்த்தார். வியந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு கனிமத்தா? அப்படி நபியர்கள் கிட்ட என்ன சஃபான் தேவையா? உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? அவருடைய அந்த பதில், தந்தால் எடுப்பேன் என்ற அமைப்பில் இருந்தது. வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். கண்ணியமானவரே, அவருடைய பதில் அப்படித்தான். நபி தரப்போகிறார்கள், கேட்காமல் கிடைக்க போகிறது. அந்த நபி தான் சொல்லி இருக்கிறார்கள், கேட்காமல் கிடைத்தால் உங்களுக்கு எடுக்கலாம். கண்ணியமானவரே, சஃபான் அப்படி சொன்னவுடன் நபியவர்கள் பழி தீர்த்தார்களா? தன்னுடைய வெறியை காட்டினார்களா? பழைய குரோதத்தை வெளிப்படுத்தினார்களா? உங்களுக்கு ஆடு கேட்கிறதோ, உங்களுக்கு ஒட்டகம் தேவைப்படுகிறதோ, உங்களுக்கு நினைவில்லையா? உமைரை நீங்கள் என்னுடைய தலையெடுப்பதற்கு அனுப்பியது நினைவில்லையா? உங்களுக்கு ஆடு வேண்டுமோ, உங்களுக்கு ஒட்டகம் வேண்டுமோ என்று சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சகோதரர்களோடு பகை காட்டுகிறோம், மாமா மருமகன் பகை காட்டுகிறோம், மச்சான் மச்சான் பகை காட்டுகிறோம், கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி பகை காட்டுகிறோம், இயக்க ரீதியில் பகை காட்டுகிறோம். நபியுடைய முறையில் இருந்ததாது. கொல்ல ஆள் அனுப்பிய சஃபானுக்கு அள்ளி கொடுத்த நபி, கொண்டு போனார், தாய்த்து கொண்டு போனார், போய் சொன்னார், நபியை பற்றி கருத்து தெரிவித்தார், நபியை பற்றி அங்கே மக்களுக்கு மத்தியிலே விளம்பரம் செய்தார். எந்த நேரத்திலும் எந்த கட்டத்திலும் வறுமையை பயப்படாத தாராளமான ஒரு கொடையாளியிடம் இருந்து வருகிறேன், கொடைத்தன்மை உள்ள ஒரு முஹம்மத் என்ற நபியிடம் இருந்து வருகிறேன் என்று அவருடைய கருத்துக்களும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சார்பாக மாறியதென்றால், இயக்கம் கட்சி ஊர் எந்த விதமான சேதங்கள் இன்றி மக்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்த நபி அந்த சமூகத்தை உருவாக்கினார்கள். இது சஃபானுடைய நிகழ்வு. கண்ணியமானவர்களே, ஒரு பெண் வருகிறார். தனிநபருடைய நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தனி நபர்களுக்கு நபி அவர்கள் செய்த பணிகள் தேவைகள், அந்த பெண்ணுடைய புத்தியில் கோளாறுள்ள பெண்மணி, ஒரு புத்தி கோளாறுள்ள ஒரு பெண்மணி வருகிறார். வந்து பேச்சிலே விளங்கலாம், புத்தியில் குழப்பம் இருக்கிறது என்று நபியவர்களை பெயர் சொல்லி உண்மையான மூமிங்கள் கூப்பிட மாட்டார்கள். அப்படி கூப்பிட்டால் நயவஞ்சகம் இருக்கும், அல்லது காபிர்களாக இருப்பார்கள். யா முஹம்மத் என்று ஒருவர் கூப்பிட்டால் அவர் ஒன்று நயவஞ்சகனாக இருப்பார் அல்லது காபிராக இருப்பார். இந்த பெண் வந்து யா முஹம்மத் என்றார். பேச்சிலே விளங்குகிறது முஸ்லிம் தான், மோமின் தான், மோமினாவான பெண் தான், ஆனால் ஏதோ கோளாறு இருக்கிறது. வரலாற்றை அறிவிக்கின்ற சஹாபாக்க சொல்கிறார்கள், அந்த பெண்ணுடைய புத்தியில் சற்று கோளாறு உள்ள பெண்மணி. நமது பாசையை சென்றால் ஒரு மடத்தன்மை உள்ள ஒரு பெண்மணி, ஒரு ஜோதி பெண் என்று சொல்வார்கள். புத்தியில் கோளாறு உள்ள பெண் வந்து சொன்னார், இன்னலி இலைக ஹாஜா, முஹம்மது எனக்கு உங்களிடம் சில தேவைகள் இருக்கின்றன, அதை நீங்கள் நிவர்த்தி செய்து தர வேண்டும். போ பைத்தியகாரி, மடச்சி, ஏ மௌத்திக பெண்ணே, பேச தெரியுமா உனக்கு? என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறாயே, நான் நபி என்று தெரியாதா? நான் ரசூல் என்று தெரியாதா? என்னுடைய அந்த செல்லவென்று தெரியாதா? கண்ணியமானவர்களே, அதிகாரத்திலும் பட்டத்திலும் பதவியிலும் இருப்பவர்களே, உங்களை சந்திப்பதற்கு டோக்கன் எடுக்க வேண்டும், உங்களை சந்திப்பதற்கு வரிசையில் நிற்க வேண்டும், உங்களை சந்திப்பதற்கு மாதக்கணக்குக்கு முன்னால் நேரம் எடுக்க வேண்டும். அப்படி வந்தாலும் சந்திப்பது சிரமம், அந்த அளவுக்கு நீங்கள் சந்திர மண்டலத்தை அடைந்து விட்டீர்கள். பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை கேட்கிறேன், நபி அவர்கள் இந்த பெண்ணுக்கு டோக்கன் கொடுத்தார்களா? நபி அவர்கள் இந்த பெண்ணுக்கு நம்பர் கொடுத்தார்களா? அப்படி கொடுத்திருந்தால் இந்த மடத்தனமான ஒரு புத்தியில் கோளாறுள்ள பெண்ணுக்கு நபியை சந்திக்க முடிந்திருக்குமா? கண்ணியமானவர்களே, பட்டம் வந்தவின் பட்டம் பதவி அதிகாரம் வந்த பின்னர் மக்களை தூசிக்கும் கணக்கெடுக்காமல் அதிகாரங்களை பெருமையோடும் அகங்காரத்தோடும் மமலையோடும் பாதிக்கின்ற இப்படிப்பட்ட திமிரை பிடித்தவர்களை நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் மக்களை அலைய விடுவீர்களா? மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை என்று உங்களுடைய பின்னால் அலைய வைக்கிறீர்கள். நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கொண்டேன், தைரியமாகவும் தெளிவாகவும் நான் இன்ஷா அல்லாஹ் பேசுவேன். பேசுகின்ற விடயங்களிலே மார்க்கத்துக்கு வெளியில் பேசினால், மார்க்கத்துக்கு அப்பால் பேசினால், அதை தவறாக காண்கின்ற திறமை உள்ளவர்கள், பகுதி உள்ளவர்கள் என்னை சந்திக்கலாம், நான் திருத்திக் கொள்வேன். நான் நபி அல்ல, ரசூல் அல்ல, நான் ஒரு பலவீனமான ஒரு அடியான். நான் மார்க்கத்தை கண்டால் பேசினால் என்னிடம் வந்து திருத்துங்கள், நீங்கள் எங்கும் சந்தி பந்துகளிலே பேசி தெரிய திரிவீர்கள் என்றால் நீங்கள் செய்கின்ற அமலுடைய நன்மை எனக்கு உரித்தாகும் என்பதை நான் முன்னதாக சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, குறிப்பாக ஒரு துறை தான் மக்களை அலையவிடப்படுகிறது, அது அரசியல் துறை. அரசியலிலே எலெக்ஷன் கேட்கின்ற பொழுது சமையலறைக்கு வேண்டுமென்றாலும் வரத்தையார். மலசல கூடத்திலே மலன் கழித்துக் கொண்டிருக்கின்ற நபர் மலன் கழித்து விட்டு வருகிறேன், வெயிட் பண்ணுங்கள் என்றாலும் வெயிட் பண்ணி தன்னுடைய காடை கொடுக்க தயார். தான் தென்வசி வரும் பொழுது என்றால் பதவி கிடைத்த பிறகு, அதிகாரம் கிடைத்த பின்னர் இதே எலெக்ஷன் ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் அலைய விட்டால் நபியுடைய வாடையும் உங்களிடம் கிடையாது என்பதை கசப்பாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். கண்ணியமானே, அந்த பெண் வந்து பேசிய விதத்திலே நபியவர்கள் கோபிக்கவில்லை, தன்னுடைய அதிகாரத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை. என்ன தேவை? ஹுதி ஐய சரீக்கே, தாயே பெண்ணே, நீ என்னை எந்த பாதையில் வேண்டுமானாலும் கூட்டிக்கொண்டு செல், எந்த மூளை முடுக்க வேண்டுமானாலும் என்னை அழைத்துச் செல், உனக்கு எந்த இடத்தில் எந்த பாதையில் எந்த கடையில் எந்த நபரிடம் என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அனைத்தையும் நான் தனியே நின்று உனக்கு செய்து தருவேன். இதான் நபி. யாரை பற்றி பேசுகிறோம்? நபிவலி நபிவலி என்று பேசுகின்றோமே, அந்த நபியுடைய சேவை மனப்பான்மை பற்றி பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மடத்தனமான புத்திக்கோளாறு உள்ள பெண்ணோடு கூட ஒரு மூத்த பெண்மணி, நபி அவர்கள் கண்ணியமானவர்களே, அந்த பெண்ணோடு சென்று எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டு நபி அவர்கள் திரும்பினார்கள் என்றால் நமக்கில்லாத பிஸியா, நபிக்கில்லாத பிஸியா நாம், நபிக்கில்லாத வேலையா நமக்கு, நபிக்கில்லாத வேலை தோழிகளா நமக்கு, நபிக்கில்லாத மேல் வருத்தங்களா நமக்கு, நபிக்கு இல்லாத நேரமா நமக்கில்லை? கண்ணியமானவர்களே, எந்த நேரத்திலும் பகிரங்கலாம், எந்த நேரத்திலும் ஏதாவது செயலில் இருப்பவர்கள், எந்த ஒரு செகண்டை கூட வீணாக கழிக்காதவர்கள், அங்கு செல்லுங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள் என்றால் செல்ல வேண்டும், எந்த நேரத்திலும் மக்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள், எந்த நேரத்திலும் மக்கள் சந்தித்த வண்ணம் இருப்பார்கள். எப்படி களைப்பில் இருக்கின்ற பொழுது இந்த பெண்ணுடைய முழு சேவைகளையும் தனியே நின்று செயல்படுத்தி கொடுத்தார்கள் என்றால், இந்த சமூக பற்று நம்முடைய எத்தனை பேருடன் இருக்கிறது? கோடீஸ்வரரா, லட்சாதிபதியா, அல்லது ஜனாதிபதியா, பிரதமரா, நபி, ரசூல், சமூக தலைவர், சமூகத்தின் சகல நபருடைய தேவைகளையும் தராதரம் பார்க்காமல் பாகுபாடு இல்லாமல் செய்து கொடுத்தார்கள். இது ஒரு விடயம். சிறுவர்கள், சிறுவர்களுக்கு என்ன தேவை? சேர்ந்து விளையாட வேண்டும். சிறுவர்களுக்கு ஏதாவது இனிப்பு பண்ணங்கள் கொடுப்பார்கள், காண்கின்ற பிள்ளைகள் தலையை தலை துவா செய்வார்கள், சின்ன பிள்ளைகளுக்கும் சலாம் சொல்வார்கள். இன்று பெரியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லாத காலம், கட்சி பார்த்து சலாம் சொல்கின்ற காலம், இயக்கம் பார்த்து சலாம் சொல்கின்ற காலம், குடும்பம் பார்த்து சலாம் சொல்கின்ற காலம், சிலர்கள் குடும்பத்தை பகைத்து விட்டு ஊருக்கெல்லாம் சலாம் சொல்கின்ற காலம். கண்ணியமானவர்களே, சலாத்தில் கூட சுய கௌரவம் பார்க்கின்ற நாம் எப்படி சுவர்க்கம் போகலாம்? சின்ன பிள்ளைகளுக்கும் சலாம் சொல்வார்கள். சின்ன குழந்தைகள் நபியுடைய கையை பிடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடி விளையாடுவார்கள். நபி அவர்கள் இந்த குழந்தைகளோடு, குழந்தைகள் எங்கு இழுத்துச் செல்கின்றனவோ அங்கு இழுபட்டுக் கொண்டு போவார்கள். ஏய், கையை விடு, நான் யார், அந்த சென்ன என்று கேட்போம் என்றால், நம்மிடம் தலக்கணம் இருக்கிறது, மமதை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. எது கடுகளவு இருந்தாலும் சுவர்க்கம் போக முடியாதோ அது பொன்கணக்கில் இருக்கிறது. நம்மிடம் எந்த பெருமை கடுகளில் இருந்தாலும் சுவர்க்க வாடை கிடைக்காதோ அது சொன்கணக்கில் இருக்கிறது. ஏற்றுவதற்கு தனி கப்பல் தேவைப்படும். அவ்வளவு பெருமை நம்மிடம். யார் நாம்? நம்முடைய இரண்டு நாள் குளிக்காவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? மூன்று நாள் உடுப்பு மாற்றாவிட்டால் நம்முடைய ஆடை நிலைமை என்ன? இரண்டு மூன்று நேரம் சாப்பிடாவிட்டால் நிற்க முடியுமா? நம்முடைய விளையினங்களை வைத்துவிட்டு என்ன பெருமை? சமூகத்தை ஒதுக்கி பார்க்கின்ற மமதை, பணத்தினர், அரசியலினர் ஏக்கு. நபியை போன்று மாற வேண்டுமா? நபியுடைய பாணியில் தான் வாழ வேண்டும். கனிம அடுத்ததாக பொதுப்பணிகளை நான் முன்னிறுக்கிறேன். சமூகத்துக்காக செய்த பணிகள், கல்வி சேவை, இலவச கல்வி சேவை, இலவச கல்வி சேவை, இலவச மருத்துவ சேவை, இலவச என்ன காணி பூமி மக்களுக்கு வழங்குகின்ற சேவை, இலவச என்ன கண்ணியமானவர்களே, எல்லா விடயங்களையும் நபியவர்கள் இயன்றளவு இலவசமாக செய்து கொடுத்தார்கள். என்னை நீங்கள் மன்னிப்பீர்கள், என்னுடைய இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று மனதில் கை வைத்து கேட்போம். உதாரணமாக சொல்கிறேன், நான் யாரையும் குத்தி காட்டவில்லை, உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ஐந்தாம் ஆண்டு குழந்தை பரீட்சை நடைபெறுகிறது. இதிலே பெரிய பத்ர யுத்தம், உஹத் யுத்தம் தோற்றுவிடும், அவ்வளவு யுத்தம் நடக்கிறது. ஒரே பாடசாலையிலே இரண்டு ஆசிரியர்களுக்கு இடையிலே போட்டி, ஒரே பாடசாலையில். என்னுடைய கிளாஸில் தான் எல்லோரும் பாஸ் ஆக வேண்டும், அவனுடைய வகுப்பிலே எல்லோரும் ஃபெயில் ஆக வேண்டும். ஒரே பாடசாலைக்கும் ஆசான்கள் அடித்துக் கொண்டவர்களாக இருக்கிறது, ஆதாரபூர்வமாக ஊர் பேருடன் சொல்ல மாட்டேன். ஒரே பாடசாலைக்குள்ளே ஒரே தரப்பை இரண்டாக பிரிக்கின்ற நான் கேட்கிறேன், மூன்றாம் ஆண்டிலிருந்தே வகுப்பு ஆரம்பிக்கிறது. தொலைப்போகாவிட்டாலும் பரவாயில்லை, பிள்ளை வகுப்புக்கு போக வேண்டும். மதரசாவுக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, ஆன்மீகத்துக்கு வகுப்புக்கு போக வேண்டும். மதரசாவோ ஆன்மீகமோ ஒழுக்கமோ எதுவும் கிடையாது, வகுப்பு வகுப்பு. மூன்றாம் ஆண்டிலிருந்து சின்ன பிள்ளையுடைய உள்ளத்திலே போட்டி, பொறாமை, வஞ்சகத்தை வளர்க்கின்ற ஒரு பெற்றோராக நாம் இருப்போம் என்றால், கண்ணியமானவர்களே, நாம் எப்பொழுது திருந்துவது? நான் உதாரணம் சொல்லுவது அதுவல்ல. பாடசாலையில கற்றுக்கின்ற அதே புத்தகத்தை டியூஷனாக நடத்துகின்ற சேர்மார்கள் இருக்கிறார்கள். பாடசாலையிலே ஓலவலுக்கும் ஏலவலுக்கும் படித்துக் கொடுக்கின்ற அதே புத்தகத்தை மேலதிக வகுப்பாக நடத்துகின்ற சேர்மார்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய மாணவன் என்ற பட்டிருக்கிறதா? உங்களுடைய பாடசாலை முன்னேற வேண்டும் என்று பட்டிருக்கிறதா? ஏன் பாடசாலையில் கற்பிக்கின்ற அதே புத்தகத்தை இந்த வகுப்பிலும் படித்துக் கொடுத்துக் கொண்டு, பாடசாலையிலே அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்கிக் கொண்டு, இந்த வகுப்பில் மாணவர்களிடம் பணம் வரவிடுகிறோம்? என்ன பதில்? இந்த கேள்வியில் தவறு இருந்தால் தனிமையில் சந்தித்து திருத்தி தாருங்கள். பெரியோர் சந்தர்ப்பத்தில், இந்த மின்பரில் சந்தர்ப்பம் கிடைத்தால் திருத்தி பேசுகிறேன். நான் சொல்வது சில பேர் தவறாக இருக்கிறார். அது வேறு புத்தகமா இந்த புத்தகமா? என்னுடைய மாணவன் முன்னேற வேண்டும் என்று இலவசமாக ஒரு நாளைக்கு ஒரு மனுஷியாலத்தை மேலதிகமாக கொடுத்து கற்பித்த ஆசான்கள் இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் ஒரு இலவச வகுப்பு நடத்தாத சேர் நான் ஒரு இலவசமாக ஒரு மாணவன், ஏழை ஒரு அனாதை மாணவனுக்கு ஒரு அரை மணித்தியாலும் நான் படித்து தருகிறேன், என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று ஒரு மூணு ஏழை மாணவர்களை கூப்பிட்டு வீட்டில் நடத்திய பாடம் நடத்திய டீச்சர் எத்தனை பேர்? நபி அவர்கள் எப்படி சேவை செய்தார்கள்? கல்வி சேவை. கைதிகள் பிடிபடுகிறார்கள் மதுரீத்தத்திலே, வெட்டப்பட வேண்டியவர்கள், கொத்தப்பட வேண்டியவர்கள். இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் என்றால் கொத்தி இருப்பார்கள், இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் என்றால் தலையை கீழே போட்டிருப்பார்கள். இஸ்லாம் ஒரு மன்னிக்கின்ற சமாதானமான சாந்தி உள்ள மார்க்கம் என்பதை பதில் யுத்தத்துடைய கைதிகளிலே நவீனப்படுத்தினார்கள். கைதிகளை பற்றி மசூரா நடந்தது என்ன செய்வோம்? வெட்டி விட்டு வேலையை பாருங்கள் என்று உமரனுடைய மசூரா, வெட்டி விட்டு வேலையை பாருங்கள். கண்ணியமானவர்களே, ஒழுக்கமாற்றினார்கள், நான் விளங்குகின்ற பாணியை சொல்கிறேன். அபுபக்கர் என்ன மசூரா? அபுபக்கர் எழுப்பினார், யார் சொல்லுவா? இவர்கள் எல்லாம் துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள துறை சார்ந்தவர்களை எடுத்து நமது பிள்ளைகளுக்கு இலவச சேவை செய்வோம். இவர்களில் அறிவாளிகள் இருக்கிறார்கள், அந்த அறிவாளிகளை எடுத்து நமது பிள்ளைகளுக்கு கல்வி சேவை செய்வோம். ஒரு பிள்ளையிடம் எத்தனை துருகம்? கைதியை வைத்து சம்பாதித்தார்களா? கைதியை வைத்து நபியோட சம்பாதித்தார்களா? இன்று ஏழை எளியவர்களுக்கு சேவை என்ற பெயரில் யாரையும் குத்தி காட்டவில்லை. இந்த ஊருடைய நிலைமை எனக்கு தெரியாது, உலகத்திலே நாட்டிலே சிலர் செய்கின்ற வேலை சொல்லி காட்டுகிறேன். என்ஜிஓ என்ற பெயரில் ஒதுக்கப்படுகின்ற பணம் முழுக்க செலவழிக்கப்படுகிறதா? நீங்கள் தப்பி விடுவீர்கள். உங்களுக்கு சம்பளம் வேறாக தரப்பட்டு, உங்களுக்கு ஊதியம் வேறாக தரப்பட்டு அந்த திட்டத்துக்கென்று ஒதுக்கப்பட்டதா? அது வீட்டு திட்டமாக இருக்கலாம், அது ஏதாவது நிவாரண உதவியாக இருக்கலாம், அது மஸ்ஜித் கட்டுவதாக இருக்கலாம், அது பாடசாலை கட்டுவதாக இருக்கலாம், அது பாதை போடுவதாக இருக்கலாம். உங்களுக்கு உரிய பணத்தை விட்டும் ஒரு சதம் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் ஊழல் செய்கிறீர்கள், நீங்கள் திருடுகிறீர்கள். நீங்கள் செய்த ஊழல் உங்களுக்கு ஒரு போட் கொழுவப்பட்ட நிலைமையில் நீங்கள் மறுமை எழும்புவீர்கள். எந்த இடத்தில் தெரியுமா அந்த விளம்பர பலகை கொழுவப்படும்? உங்களுடைய பித்தத்தில். மிக கேவலமான வேலை உலகத்தில் செய்தவர்களுக்கு மிக அற்பமான, மிக அழுக்குகள் கழிவுகள் வெளியாகின்ற பித்தத்திலே ஒரு பேர் எழுதப்படும். ஹாதிர், இவர்தான் இந்த ப்ரொஜெக்டிலே இவ்வளவு அடித்தவர். யார் என்ன நினைத்தாலும் நான் தெளிவாக சொல்வது என்னுடைய கடமை. இப்படி செய்பவர்கள் தெரிந்த வேண்டும், நரக நெருப்பை சம்பாதிக்கிறீர்கள். அது சுனாமியுடைய பணமாக இருக்கலாம், அது வெள்ள நிவாரணத்துடைய பணமாக இருக்கலாம், அது குவைத்திலே, கத்தாரிலே, துபாயிலே, சவுதியிலிருந்து வருகின்ற பணமாக இருக்கலாம். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் எடுத்தால் அது நரகத்துண்டு. சமூக சேவைக்குள் சுயநலம் இருக்க முடியாது, சமூக சேவைக்குள் கமிஷன் இருக்க முடியாது. கமிஷன் சமூக சேவைக்கு ஒத்து வராது. அது உங்களுக்குரிய சம்பளம் அதான். இதை நான் இத்தோடு நிறுத்தி அடுத்த துறையை தொடங்குகிறேன். கல்வி சேவை புரியும், நபிகள் ஏற்றுக்கொண்டார்கள், கல்வி சேவை புரிந்தார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு விடயம். வைத்திய சேவை இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டேன். நான் கேட்கிறேன், மஸ்ஜித் தொழுகைக்கு மாத்திரம் உள்ள இடமா என்று கேட்டால், பூர்த்தியாக மார்க்கத்தை விளங்காவிட்டாலும் ஒரு 50-30-40 வீதமாவது விளங்கியவருடைய பதில் இல்லை என்றுதான் வரும். இல்லை, மஸ்ஜித் சமூகத்துடைய இதயம். முழு உடல் உறுப்புகளும் உள்ளத்தோடு சம்பந்தப்படுகிறது, இருதயத்தோடு சம்பந்தப்படுகிறது, மூளையோடு சம்பந்தப்படுகிறது. அதுபோன்று மஸ்ஜித் தொழுகை முதலிடம். தொழுகைக்கு வராமல் வேறு பணிகள்? கனிமனே, மன்னிக்க வேண்டும், யாரையும் சுட்டிக்காட்டுவது நோக்கமல்ல, ஆனால் சொல்ல வேண்டிய மாநிலம் இருக்கிறது. ஜும்மாவுக்கு கூட இக்காம சொல்லப்படும் பொழுது வருகின்றோம், ஆனால் ஏனைய வைபவங்களுக்கும் விழாக்களுக்கும் மஸ்ஜித் நிறைகிறது. ஏன் கேவலம் 27 இரவு மஸ்ஜிதாக்குகிறோம் என்று சஹர் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு 27 இரவு காலை சுபவுத்தலாமல் போய் தூங்கி எத்தனை பேர் இருக்கிறோம்? 27 இரவு மஸ்ஜிதை என்ன நிறைத்து ஜனக்கத்தில் கூட உட்கார்ந்து கொண்டு பாதையிலே காப்பட்டையும் பாயையும் பிரித்து உட்கார்ந்து கொண்டு சகன் வைத்து சாப்பிட்டு விட்டு கொடுப்பது தவறல்ல. மக்களுக்கு ஒரு நாளை சாரை பொருட்படுப்பது சிறந்த பாக்கியம், சார் சாப்பாடு கொடுப்பது வரவேற்கத்தக்க விடயம். நான் சொல்ல வருகின்ற விடயம், இபாதத்துத்தான் முதலிடம், சாப்பாடு இரண்டாம் இடம். 27-4 மணி வரைக்கும் இரவை தாக்கிவிட்டு 4:30-4:45 சொல்ல வேண்டிய அல்லது 5 சொல்ல வேண்டிய சுபோய் சொல்லாமல் போனால் இது என்ன மார்க்கம்? இது மஸ்ஜித் இபாதத்துக்கு முதலிடம். அடுத்தது மஸ்ஜித் குரான் திலாவத், மஸ்ஜிதிலே மதரசா, மஸ்ஜிதிலே என்ன கல்வி சேவை, மஸ்ஜிதிலே வைத்திய சேவை. என்னுடைய கேள்வி இதுதான், இந்த மத்திலை மாத்திரம் சுட்டிக்காட்டுவதல்ல, நமது நாட்டில் நமது ஊரில் எத்தனை மத்திரிகளிலே ஒரு முதலுதவி பெட்டி இருக்கிறது காட்டுங்கள். சவக்குள் சவக்குள் என்ன வருஷம் வந்தால் ரெண்டரை காத்தொழு அதுவும் இஸ்லாம். எந்த வருஷம் வந்தாலும் அல்லாதான் தந்தா நல்லாவிட கேட்பது முதலிடம், ஈமான் முதலிடம், சவக்குள் முதலிடம், எக்கை முதலிடம், நோயாளிக்கு வைத்தியம் செய்வதும் இஸ்லாம். அது சுண்ணத்தான மருந்து. மத்திர தேன் போத்தல் காட்டுங்கள், மத்திய ஒரு கருங்கீர ஒரு கருங்கீர போத்தலை காட்டுங்கள், சுண்ணத்தான மருந்து. மக்களிலே மறந்து காயம் வந்து ஒரு ஊசைந்து விட்டு வருகிறார், வலிக்கு விழுகிறார், கால் உடைகிறது அல்லது தலை உடைகிறது, ரத்தம் படுகிறது, அவரை அப்படியே கூட்டி கொண்டு வந்து முன்சப்பிலை உட்கார்ந்து உட்கார வைத்து இரண்டரை காசு சொல்வது துவாக்கே என்று சொல்வது இஸ்லாமா? காயமா? மருந்து கட்டுவது இஸ்லாம், ஹலாலான மருந்துகளை கட்டுவது இஸ்லாம். அது இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது என்ன மருந்து என்று, அது அப்படி அப்படி அழிந்து வருகிறது நம்ம இஸ்லாமிய மருத்துவம் காட்டுங்கள். கண்ணியமானவர்களே, தலை வலிக்கிறது மத்தியில் உள்ள ஒருவருக்கு எங்கே தலைக்கு போசுவதற்கு ஒரு பாந்தப்பா? ஒரு மேல் வருத்தமாக இருக்கிறது பூசுவதற்கு ஒரு எண்ணெய், ஒருவருடைய கால் பிறண்டு கால் ஒழிக்க விட்டது பூசுவதற்கு ஒரு ஒரு பூசி இழுத்து விடுவதற்கு ஒரு மருத்துவத்துக்கு ஒரு எண்ணெய். நமது மஸ்ஜித் கூட இன்னும் நபியுடைய மஸ்ஜித் போன்று மாறவில்லை என்றால் நாம் எங்கு நபியை பின்பற்றுவது? சாதிகளும் மாதிரியிலானவர்கள் யுத்தத்திலே காயப்படுகிறார்கள், காயப்பட்டு வருத்தத்தில் இருக்கிறார்கள். இந்த அக்குள் பகுதி கக்கத்துக்கும் விழாவுக்கும் இடையிலே அல்லது முழங்கைக்கும் புஜத்துக்கும் இடையிலே தாக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவரை அட்மிட் பண்ணுவதற்கு நபி அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே ஒரு அறையை தயாரித்தார்கள். எனவே நோயாளி தங்குவதற்கு மஸ்ஜிதில் அறை இருந்ததென்றால் எத்தனை மஸ்ஜிதுகளிலே இமாமுக்கு அறை இல்லை, எத்தனையோ மஸ்ஜிதுகளிலே முஅஸ்ஸினுக்கு அறை இல்லை, எத்தனையோ மஸ்ஜிதுகளிலே மஸ்ஜிதில் இருக்கின்ற ஊழியர்களுக்கு அறை இல்லை, எத்தனையோ பொதுவான இடங்களில் இருக்கின்ற பெண்களும் வந்து செல்கின்ற கடலோர பகுதியாக இருக்கலாம், பாதையாக இருக்கலாம், பெண்களுக்கென்ற ஒரு அறை இல்லை. இன்றும் நாம் பூர்த்தியாகவில்லை, அதற்குள் விவாதமும் தர்க்கமும் புரிந்து கொண்டிருக்கிறோம். சிறு சில்லறை பிரச்சனைகளுக்கு அது இல்லை இது இல்லை அங்குதான் இங்குதான் என்று சில்லறை பிரச்சனைகள் யுத்தம் நடக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற தலை வலிக்கு பூசுவதற்கு நமது மஸ்ஜிதில் பாம் இல்லை. கனிவன் எங்கிருக்கிறோம்? இதை இத்தோடு நிறுத்துகிறேன். நோயாளியை தங்க வைக்க மத்தியிலே அறை கட்டினார்கள். எனவே வேர்ட் நடந்தது. நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய காணி பக்கத்திலே ஒரு இடத்தை கட்டி அதில் ஒரு வைத்தியரை வரவேற்று வைத்தியருக்குரிய கொடுப்பணத்தை நிர்வாகம் பொருட்படுத்தி வைத்தியருக்கு ஒரு கணக்கை கொடுத்து அது உண்மையான முஸ்லீம் மோமினான வைத்தியராக இருந்தால் நான் ஒரு இரண்டு மணித்தியால உங்களுடைய மத்திய டிஸ்பென்சரிக்கு வருகிறேன் என்று சொன்ன வைத்தியர்கள் எத்தனை பேர்? இலவச மருத்துவ முகாம் நடத்துவதற்கு அரபிகள் தான் கட்டாயம் வர வேண்டுமா? நம்மிட பணம் இல்லையா? குவைத்தில் இருக்கின்ற நிறுவனம் தான் வர வேண்டுமா? துபாயில் இருக்கின்ற நிறுவனம் தான் வர வேண்டுமா? கத்தாரில் இருக்கின்ற அரபி தான் வர வேண்டுமா? நாம் எல்லாம் என்ன சின்ன இல்லாமல் இருக்கிறோமா? நமக்கு பணம் இல்லையா? நமது வங்கிகள் எல்லாம் ஜீரோவா? நமது வயல்கள் எல்லாம் என்ன விவசாயம் செய்வதில்லையா? நமக்கு நமது குடும்பத்தில் லண்டனிலும் பிரான்சிலும் கனடாவிலும் யாரும் இல்லையா? நமது வீடு ஆடம்பரம் இல்லையா? ஏன் நமது நாட்டு ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் நம்ம செய்ய முடியாது? எல்லா விடயங்களுக்கும் அரபிகளை எதிர்பார்க்கிறோம், எல்லா விடயங்களுக்கும் அரபு நாட்டோடு தொடர்பு கொள்கிறோம், பிச்சை கேட்கிறோம். நமது நாட்டில் வளம் இல்லையா? யாரையும் காக்கவில்லை, ஒவ்வொருவருடைய பொறுப்பு, ஒவ்வொரு நபருடைய பொறுப்பு. என்னால் ஒரு கிலோ அரிசி தான் முடியுமா? இதோ என்னால் ஒரு பொடி நெல் தான் முடியுமா? இதோ மத்திய டிஸ்பென்சரி காட்டுங்க ஊர் மக்களுக்கு. மஸ்ஜிதுடைய தலைமைத்துவத்திலே ஒரு பொதுவான ஒரு காரியத்தை செய்தோம் என்று, மஸ்ஜிதுடைய பொறுப்பிலே ஒரு சிறமதான பணி செய்தோம் என்று இம்மாசத்தில் அதானி சரி சதக்கம் பாதையில் இருந்து டெங்கொழிப்பு திட்டம் என்று சுகாதார அமைச்சு என்ன பயன் பண்ணுவான், ஏதாவது செண்டப்பணம் வரவிடுவான் என்று சுத்தம் செய்வது அல்ல. மக்களுக்கு நோய் வருகின்ற அழுக்குகளை அகற்றுவது, கழிவுகளை அகற்றுவது சதக்காவுடைய நன்மை என்று செய்வோம். கனிமர்களே, பேச வேண்டிய நீண்ட தலையங்கம், விரிவாக பேச வேண்டியதில்லை என்றும் பிரதானமான விடயங்களை சுட்டிக்காட்டினேன். ஆரம்பத்திலிருந்து சமூகம் அளித்திருந்தவர்களுக்கு பயனளிக்கும், இடையில் வந்தவர்கள் ஆரம்பத்திலிருந்தவர்களுடன் கேட்டு பயன் தருவோம், ஜும்மாவை மதிப்போம், அதானை மஸ்ஜிதிலிருந்து கேட்போம். யார் என்ன நினைத்தாலும் சொல்வதைய கடமை அமானிதம். ஜும்மாவுடைய அதானை மஸ்ஜிதிலிருந்து கேட்போம், அதை நடந்து வருகின்ற பாதையில் கேட்போம். இக்காமத்தை வீட்டிலிருந்து கேட்பவர்களாக மாறக்கூடாது, இக்காமத்தை பாதையில் கேட்கக்கூடியவர்களாக மாறக்கூடாது. இப்படி இன்னும் திருந்தாமல் இருந்தால் எப்படி ஊர் செழிப்பாகும், எப்படி ஊர் முன்னேறும்? இதெல்லாம் என்னுடைய கருத்துக்களை தவிர நினைக்க வேண்டாம். நல்ல இன்ஜெக்ஷன் கொடுத்து கூட்டு வந்திருக்கிறார்கள். அல்லாவின் முன்னாள் வைத்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வை முன்னால் வைத்து சொல்கிறேன், பேசிய விடயங்கள் அனைத்தும் என்னுடைய கருத்துக்களை தவிர அல்லாஹ்வை சாயிதாக சொல்கிறேன். ஷைத்தான் உள்ளத்தில் போடுவான், இவரை தூண்டி விட்டு கூட்டி வந்திருக்கிறார் என்ற சந்தேகத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், நாம் இந்த நாட்டை சேர்ந்தவன் தான், வெளிநாட்டவன் அல்ல. எமது நாட்டுடைய நிலைமை நமக்கு நன்றாக தெரியும். எனக்கு அண்ணே நபியோருடைய பண்பு, நபியோடைய விசால மனப்பான்மை, நபியோடைய சேவை மனப்பான்மை சொல்லி முடித்தேன். பைத்தியத்தை அடைந்தது, வீடு காணி பூமி தாராளமாக மக்களுக்கு அப்பச்சா என்ற வார்த்தை வருகிறது. காணிகளை பிரித்துக் கொடுத்தார்கள், வீடுகளை அமைத்துக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, பல விடயங்கள் பேசினால் நேரம் இடம் கொடுக்காது, தாமதித்து வந்தாலும் இந்த சபையில் யாரும் இல்லை, சிலிடம் தாமதித்து வருவது, ஆனால் நேரத்தோடு முடிக்க வேண்டும். பிஜும்மாவும் உண்மைதான், குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. ஆனால் முன்சப்பில் வந்து உட்கார்ந்த ஒருவர் சொன்னால் பரவாயில்லை, அல்லது அதானை மத்தியிலிருந்து கேட்டு வந்த கேட்டுக்கொண்டு கேட்டு உட்கார்ந்த ஒரு நபர் கொஞ்சம் நேரத்தோடு முடிக்க வேண்டும் என்ற கருத்து சொன்னால் பரவாயில்லை. இக்காம சொல்வதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னால் அல்லது அரபு கொத்துபாவை கேட்கும் பொழுது வந்தவர்கள் இப்படி பேசுவீர்கள் என்றால் நீங்கள் பணிவாக மேற்றிக் கொள்கிறேன், திருந்துங்கள், உங்களுடைய வாய்களை அளந்து பேசுங்கள். நீங்கள் உங்களே மாய்த்து சொல்ல பார்க்கிறீர்களே, சமூகத்துக்காக அரசியல்வாதிக்குரியவிடையும் அல்ல, சேவை செய்வது எனக்கும் முடியும். ஒரு ஊனமுள்ள சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி செலவழிப்பதற்கு எல்லோரும் மூடை கணக்கிலே கிலோ கணக்கிலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நமதுக்கான கணக்குப்படி உஸ்மான் அலிலான் லட்சக்கணக்கிலே கொடுத்தார்கள், உஸ்மான் அலிலான் அந்த யுத்தத்திலே லட்சக்கணக்கு கொடுத்தார்கள். கனிவன் ஒரு சஹாபி, நானும் சேவை செய்ய வேண்டும், நானும் சமூகத்துக்கு செய்ய வேண்டும், ஊனமுள்ளவர் ஊனமுள்ளவருக்கு செய்ய முடியும் என்றிருந்தால் தொழில் செய்வதே அவருக்கு விதிவிலக்கு, அவருக்கு நாம் உதவ வேண்டும். அவர் சென்று நான் மக்களுக்கு யுத்தத்துக்கு எல்லாம் ஆயுதத்துக்கு செலவழிக்கப்படுகிறது, யுத்தத்தில் எத்தனை ஆயுதம் முஸ்லீம்கள் இருந்தன, அங்கு உணவு தேவை, அங்கு வைத்திய தேவை, அங்கு ஆடை தேவை, அங்கு தங்கும்பிட வசதி, அங்கு நீர் தேவை, மக்களுடைய பசிக்கும் யுத்தத்துக்காக வேண்டி அறவிடப்பட்ட பணங்களில் ஏராளமானவைகள் மக்களுடைய லௌகீக பௌதீக தேவைகளுக்கு தான் செலவாயின. என்னால் என்ன முடியும், நொண்டி நொண்டி சென்று போய் ஒரு ஒரு நபருடைய தோட்டத்திலே கிணத்தில் வாலியால் அள்ள முடியுமா? ஊனமுள்ளவர் அள்ளி அள்ளி தண்ணீர் இறைத்து ஒரு குடி ஈத்தம்பலத்தோடு, ஒரு வாலிக்கு ஒரு ஈத்தம்பலம், ஒரு குடி ஈத்தம்பலத்தோடு நொண்டி நொண்டி வந்து நபியிடம் சேவை என்னால் சமூகத்துக்கு செய்ய முடியும் என்று கொடுத்து நபியோர்கள் அப்படி எடுத்து எல்லோருடைய லட்சாதிபதி கோடீஸ்வரர்களாக கொடுத்திருக்கிறார்கள். இவரே கொடுத்தார் என்று இவருடைய அந்த பங்கை மேலே பரப்பி போட்டு எல்லோரும் ஒரு எல்லோருடைய பங்கை விட இது மிக கௌரவமானது என்று அவரை பொறுத்தவரை காட்டினார்கள். அண்மையில் நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுடைய பக்கத்தூர் பாலமுனை, நான் ஒரு ஜும்மா 2 வாரங்களுக்கு முன் அங்கு ஜும்மா இறுதியாக முடிக்கப் போகிறேன். நமது இரு சகாபாக்களுக்கு சரி, சகாபாக்களுடைய ஈமான் என்ன, நம்முடைய ஈமான் என்ன என்று நீங்க சிந்திப்பீர்கள். 2 வாரங்களுக்கு முன்னர் என்னுடைய ஜும்மா அங்கு, ஜும்மாவுக்கு முன்னால் இமாம் எழும்பினார், மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிகள் பாக்கி இருக்கின்றன, மஸ்ஜிதுடைய தேவைகள் இருக்கின்றன என்று ஒரு சொப்பின் பேக்கோடு எழும்பினார். எனக்கும் அதிசயமாக இருந்தது, என்ன இமாம் சொப்பின் பேக்கோடு எழும்புகிறார், சொப்பின் பேக்கிலே அறவிட போகிறாரோ? காட்டினார் காலமணி ஜும்மா மஸ்ஜிதில், காட்டி சொன்னார், இது என்ன தெரியுமா, இது இந்த ஊரை சேர்ந்த ஒரு மூதாட்டி பெண்மணி சேர்த்த உண்டியல் பணம், உண்டியல் பணம். மத்தியுடைய அறிவித்தலை கேட்டு அந்த பெண் உண்டியலை வேகில் தொட்டி பாலமுனை மத்தியிட்டு என்னுடைய உண்டியல் பணம் உதவி செய்யட்டும் என்று கொண்டு வந்து தந்திருக்கிறார் என்று நமது ஊருக்குள்ளே ஒரு மூதாட்டி, ஒரு பெண்மணி, அது மூதாட்டியா யாரும் எனக்கு தெரியாது, ஒரு பெண்மணி உண்டியல் பணத்தை கொடுத்தால் நமது வங்கியில் எத்தனை வீதம் கொடுக்கிறோம், கடமையான ஜகாத்தை கொடுக்கிறோமா முதலில்? எனக்கு கண்ணியமானவர்களே, தலைப்பு நீண்டது, பேச இருக்கிறது, இன்னும் ஏராளமாக இருக்கிறது, நேரத்தை கருத்தில் கொண்டு முடிவுரைக்கு வருகிறேன். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை ஒரு பகுதியில் மாத்திரம் பின்பற்றாமல் நபியுடைய உச்சங்கால் முதல் உள்ளங்கலை வரைக்கும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும், வெளிரங்கம் உள்ரங்கம் இரண்டையும் இணைத்து பின்பற்றுகின்ற உண்மையான தூய்மையான மூமிங்களாக நம்மை அல்லாஹ் மாற்றியருள்வானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, நபியுடைய குணங்களை தருவாயாக, நபியுடைய சமூக பற்றை தருவாயாக, நபியுடைய தாராள தன்மையை தருவாயாக, சாதி மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், இயக்கம் பார்க்காமல், சக்தி பார்க்காமல், குடும்பம் பார்க்காமல் சேவை செய்கின்ற மனப்பான்மை தருவாயாக, உன்னுடைய மன தூய்மை அஹ்லாக்கை தருவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.